إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எமது வாராந்த பயான் நிகழ்ச்சிகளின் வழியாக பல்வேறுபட்ட மார்க்க தெளிவுகளையும் உபதேசங்களையும் பெற்று வருகின்றோம். அந்த வகையில் இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் தலைப்பில் சென்ற பாடத்தின் வழியாக பார்வையை தாழ்த்துவது மற்றும் கற்பை பாதுகாத்து கொள்வது சம்பந்தப்பட்ட ஒரு சில அல்குரானிய வசனங்கள் மற்றும் ஹதீதுகளை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வேத வசனங்களின் வழியாக இந்த பார்வையை தாழ்த்துவது மற்றும் கற்பை பேணி காத்துக்கொள்வது என்பது அது விசேடமாக விசுவாசிகளினுடைய ஒரு பண்பாக காணப்படுகிறது. ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இட்ட கட்டளையாகவும் இருக்கின்றது. பாதையோரங்களின் உரிமையாகவும் அது இருப்பதோடு ஒரு மனிதர் அந்த விடயங்களில் சரியாக நடந்து கொள்கிற போது அவருக்காக சுவனத்தை பெற்று தருவதாக நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பல்வேறுபட்ட சம்பவங்களை செய்திகளை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பார்வையை தாழ்த்துவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அதேபோன்று கற்பை பேணி காத்துக்கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை. ஆனால் இன்னும் ஒரு சில கடமைகள் இருக்கின்றன. அவைகள் எக்காலத்திலும் அனுமதிக்கப்படாத சில தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு சரியான முஸ்லிம் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரது நாவிலிருந்தும் அவரது கரத்திலிருந்தும் அடுத்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருப்பார்கள். அதாவது ஒரு சரியான முஸ்லிம் அடுத்த முஸ்லிம்களுக்கு தனது நாவினாலோ கரத்தினாலோ எந்த விதத்திலும் அவர் தொந்தரவு செய்ய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த தடைகளை பொறுத்தவரைக்கும் இந்த சட்ட திட்டங்களை பொறுத்தவரைக்கும் அது எல்லா காலங்களிலும் அது கண்டிக்கப்படக்கூடிய தடை செய்யப்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றன. ஆனால் நாம் பார்த்த இந்த பார்வையை தாழ்த்துவது கற்பை பேணி காப்பதை பொறுத்தவரைக்கும் அது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட அம்சங்களாக இருந்த போதிலும் அது ஒரு சில இடங்களிலே அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பார்வை மற்றும் கற்பை எடுத்துக்கொள்கிற போது அது சில உணர்ச்சிகள் கொண்டதாக அல்லாஹ் அவற்றை படைத்திருக்கிறான். அவற்றை வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காணப்படுகிறது. அதன் வழியாக உடல் ஆரோக்கியம், உள அமைதி கூட அதிலே பொதிந்திருக்கிறது என்ற பல விடயங்களை நாம் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே இந்த பார்வையை அதே போன்று கற்பை பேணி காக்கின்ற விடயம் எந்த விடயத்திலே விதிவிலக்கு செய்யப்படுகிறது, யார் விஷயத்திலே இது அனுமதிக்கப்படுகிறது என்பதனை இன்றைய இந்த பாடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சம்பந்தமாக சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 6 வசனம், சூரத்துல் மஆரிஜ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் 30 வசனங்களிலே இது சம்பந்தமாக தெளிவுபடுத்துகிறார். இதற்கு முந்தைய வசனத்தை பொறுத்தவரைக்கும் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், சென்ற பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட விடயம், ஒரு சரியான விசுவாசி ஒரு தொழுகையாளியை பொறுத்தவரைக்கும் அவர் தனது வெட்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார், அது அவருடைய பண்பாக காணப்படும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். விதிவிலக்கு அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும். ஆனால் இந்த விடயமானது அவர்களின் மனைவிகள் விஷயத்திலும் அவர்களின் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள் விஷயத்திலும் அது குற்றம் பிடிக்கப்படுவதில்லை. ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், இந்த மனைவிமார்களிடத்திலோ அல்லது அடிமை பெண்களிடத்திலோ ஒரு விசுவாசி சேருவாராக இருந்தால் அத்தகைய இவர்கள் நிந்திக்கப்பட மாட்டார்கள், குறை சொல்லப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். எனவே இந்த பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற சட்டம், கற்பை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது இவர்கள் விஷயத்திலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலே முதலாவது சாரார் அஸ்வாஜ், அதாவது மனைவிமார்கள், துணைவியர்கள், இவர்கள் விஷயத்திலே அந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது. இந்த மனைவிமார்களிடம் அவர்களது அந்த தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குரிய வழிகாட்டலும் இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது. ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்களை மனமுடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தம்முடைய அந்த ஆசைகளை தேவைகளை நிறைவு செய்வதற்கான வழிகாட்டன் எதன் வழியாக காட்டப்படுகிறது என்றால், திருமணத்தின் மூலமாக அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். தொடர்ச்சியாக இந்த பயான் நிகழ்ச்சிகளை அவதானித்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த ஒவ்வொரு வசனங்களினுடைய கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் ஆரம்பத்திலே கற்றுக்கொண்ட அந்த ஒரு ஹதீஸின் வழியாக நாம் இந்தளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மனைவிமார்களிடம் சேருவது என்பது, வீடு கூடுவது என்பது எதன் வழியாக இஸ்லாம் அதற்குரிய அமைப்பை வைக்கிறது என்றால், ஃபன்கிஹு, அவர்களை திருமணம் செய்து அதனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறான், மத்னா வசுலாச வருபா. அப்படி நீங்கள் திருமணம் செய்வதற்கு ஒரு சில வரையறைகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அதாவது, பெண்களிலே உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள், இரண்டிரண்டாக, மும்மூன்றாக, நான்கு நான்காக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். எனவே ஒரு மனிதனுடைய அந்த ஆசை தேவைகளை பொறுத்தவரைக்கும் அதற்காக அல்லாஹு தஆலா அடுத்த பெண்களை தெரிவு செய்து திருமணத்தின் வழியாக நீ அதனை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று வழிகாட்டிவிட்டு அதற்கான எண்ணிக்கையும் அல்லாஹு தஆலா வகுத்திருக்கின்றான். ஒரு மனிதர் விரும்பினால் இரண்டு திருமணங்களை செய்து கொள்ள முடியும், விரும்பினால் மூன்று பெண்களை மலந்து கொள்ள முடியும், விரும்பினால் நான்கு பேரையும் மனம் முடித்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வசனம் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் மூன்றாம் வசனத்திலே இடம்பெறுகிறது. இந்த அல்குரானிய வசனத்தை பொறுத்தவரைக்கும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடைமுறையிலே காணப்பட்ட ஒரு அல்குரானிய வசனமாகவும் இருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 11 திருமணங்களை செய்தார்கள் என்று சஹீஹான ஹதீஸ்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களிலே ஒரே நேரத்திலே 9 மனைவிமார்களுடன் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கிடையில் இருவர் மரணித்து விட்டார்கள். சமகாலத்திலே 9 மனைவிமாருடன் வாழ்ந்தார்கள் என்ற சஹீஹான ஹதீஸ்களையும் நாம் காண கிடைக்கிறது. இந்த 4 திருமணங்களுக்கு மேற்பட்ட இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது. அதே நேரம் ஏனைய முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் 4 வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்த அல்குரானிய வசனம் வழிகாட்டுகிறது. அதே போன்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபியினுடைய செய்தியும் எமக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகிறது. கைலான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அவருக்கு 8 மனைவிமார்கள் காணப்படுகிறார்கள். 8 மனைவிமார்கள் தனக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் தெளிவுபடுத்துகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு 8 மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்று. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிலே 4 பேரை நீ தெரிவு செய்து எடுத்துக்கொள், ஏனையவர்களை நீ விட்டுவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். எனவே இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பதனை அல்லாஹுடைய வேத வசனங்களை உறுதியாக ஈமான் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் வழியாக தொடர்ந்து கூறுகிறான், அப்படி இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை என்றாலும் அவர்களுக்கு மத்தியிலே நீதம் கை கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் விஷயத்திலே நீதமாக நடந்து கொள்வது மனமுடிக்கக்கூடிய இந்த ஆணினது கடமையாக காணப்படுகிறது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து அவர்கள் விஷயத்திலே உங்களுக்கு நீதம் செலுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால், ஃபவாஹிதன், ஒரே ஒரு திருமணத்தோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். எனவே இந்த வசனங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணோடு அவள் மனைவி என்ற ஸ்தானத்திலே இருக்கிற போது அவளுடன் இல்லற வாழ்விலே ஈடுபடுவதற்குரிய அனுமதி இருக்கிறது, அதனுடைய அந்த சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று அந்த அல்குரானிய வசனத்தை நாம் அவதானிக்கிற போது வெறும் மனைவிமார்களோடு இஸ்லாம் இதற்குரிய அந்த வசதியை விட்டுவிடவில்லை. அவ் மா மலக்கத் ஐமானுஹும், விசுவாசிகள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள், தமது மனைவிமார் விஷயத்திலே அவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள். இன்னொரு சாரார் யார் என்றால், தமது வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள் விஷயத்திலும் அவர்கள் அந்த கற்பை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். அதே விடயத்தை இந்த பலதரப்பட்ட திருமணங்களை செய்கின்ற விடயத்திலும் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிற போது, அவ் மா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் விரும்பினால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், நீதம் செலுத்த தவறினால் நீதம் செலுத்த அஞ்சினால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையா அதற்கும் முடியவில்லையா, அவ் மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகளோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ذلك ادنا الا تعولوا, இதுதான் நீங்கள் நீதம் தவறாமல் இருக்க உங்களுக்கு ஏற்புடைய செயலாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். எனவே இந்த சுதந்திரமான பெண்களை நான்கு வரைக்கும் திருமணம் செய்யலாம் என்ற அனுமதி சாதாரணமாக எம்மிலே அனைவரும் தெரிந்து கொண்ட ஒரு விடயம். அதே நேரம் இந்த அடிமை பெண்களுடைய விடயத்தை பொறுத்தவரைக்கும் அதிலே ஒரு சில விடயங்கள் எமக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே அது பற்றிய விடயங்களையும் இந்த இடத்திலே கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். எப்படி சுதந்திரமான பெண்களை திருமணத்தின் வழியாக நாம் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதோ, இதே போன்று அடிமை பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய விஷயத்திலும் இஸ்லாம் அந்த அனுமதியை தந்திருக்கிறது. அவர்களை திருமணம் செய்துதான் அவர்களோடு இல்லற வாழ்விலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கடமை கிடையாது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே அதற்குரிய வசதி வாய்ப்புகள் காணப்படும், அப்பொழுது இந்த அடிமைகள் விற்கப்படுவார்கள். ஒரு மனிதரிடம் பணம் இருக்கிறதா, அவர் அதற்குரிய பெறுமதியை கொடுத்து அதை வாங்கி வைத்துக் கொள்வார். அது அவருடைய பொருள், அதை அவர் இஷ்டப்படி பயன்படுத்திக் கொள்வார். இன்றைய காலத்திலே இந்த நிலைமை இல்லை என்பது உண்மை. ஆனால் இஸ்லாம் இப்படியெல்லாம் வழிவகைகளை வைத்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இஸ்லாத்தினுடைய அந்த யதார்த்த தன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்று இஸ்லாம் எவ்வளவோ விடயங்களை மக்களுக்கு இலகுபடுத்தி வைத்திருக்க, இன்று இந்த ஜாஹிலிய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ சில மதங்களின் அடிப்படையிலே தமது வாழ்க்கையை கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த அனுமதியை அடிமை பெண்கள் விஷயத்திலும் வைத்திருக்கிறார். அவர்களோடு இல்லற வாழ்விலே ஈடுபடுவதிலே எந்த தவறும் கிடையாது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூட அடிமை பெண்கள் இருந்தார்கள். மாரியா அல் கிபத்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு அடிமை பெண். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக இந்த மாரியா என்ற அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெயரிட்டார்கள். இந்த இப்ராஹிமுடைய செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒருமுறை சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த இப்ராஹிம் என்ற அந்த குழந்தை பிறந்து மரணிக்கிறது. சிறு பருவத்திலேயே அது மரணமடைகிறது. இப்படி பலதரப்பட்ட விடயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த பெண்ணினுடைய தாய் யார் என்றால் மாரியா என்று அந்த அடிமை பெண். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற குழந்தை தான் இது. எனவே இந்த அனுமதியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். அதே போன்று இந்த அடிமை பெண்கள் விஷயத்திலே அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வீடு கூடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே நேரம் ஒரு மனிதர் விரும்பினால் அந்த பெண்ணை விடுதலை செய்து அவளை திருமணம் செய்து கொள்வதற்கும் இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்குள்ள நன்மைகள் என்பது வேறு. ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்து அவளை திருமணம் செய்தும் கொள்ளலாம். இதற்கும் இஸ்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இப்படி ஒரு திருமணத்தை செய்திருக்கிறார்கள். பொதுவாக இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பொறுத்தவரைக்கும் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 154வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. மூன்று மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு இரண்டு மடங்கு கூலிகள் இருக்கிறது. அதிலே ஒருவர் யார் என்றால் அவர் வேதம் கொடுக்கப்பட்ட முன்னைய நபிமார்களின் அந்த சமுதாயத்திலே உள்ள ஒருவர். அவர் அந்த நபியை ஈமான் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர் சந்திக்கிறார். அவரையும் ஈமான் கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய மார்க்கத்தை உண்மைப்படுத்தி நடந்தால் அவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கிறது. இரண்டாவது மனிதர், அவர் ஒரு அடிமை. அவர் அல்லாஹ்வுக்குரிய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுகிறார், தனது எஜமானனுக்குரிய கடமையும் நிறைவேற்றுகிறார். இவருக்கும் இரண்டு கூலி. இந்த வரிசையிலே மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜிலுன் கானத் லஹு அமத்துன். இன்னொரு மனிதர் யார் என்றால் அவர் ஒரு ஆண்மகன், அவருக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறார். ஃபகத்தாஹா ஃபஹ்ஸன கிதாஹா, அவளை சிறந்த முறையிலே அவர் வளர்த்தெடுக்கிறார். அவளுக்குரிய உணவுகளை கொடுத்து, அவருக்குரிய கல்வியை கொடுத்து, அவளுடைய செலவீனங்களை கவனித்து வளர்த்து வருகிறார். சும்மா அத்தபஹா ஃபஹ்ஸன அதபஹா, அதே போன்று அவளுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தலை அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்கிறார். சும்மா அதகஹா வதஸவ்வஜஹா, பிறகு தான் வளர்த்த அந்த அடிமை பெண்ணை விடுதலையும் செய்து அவளை திருமணமும் செய்து கொள்கிறார் என்றால் ஃபலஹு அஜிரானி, அவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கிறது என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு அடிமை பெண்ணை விரும்பினால் உரிமையிட்டு திருமணம் செய்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது, அதற்குள்ள கூலிகள் என்பது அது வேறு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று நாம் மேலே தெரிந்து கொண்டோம். இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 2794 இலக்கத்திலே இடம்பெறுகிறது. ஒரு நீண்ட சம்பவம், அதே விடயம் அடுத்த ஹதீஸிலே சுருக்கமாக எமக்கு அறிய கிடைக்கிறது. சபா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியத ஃஅஅதகஹா வதஸவ்வஜஹா, இது ஒரு நீண்ட சம்பவம், சுருக்கமாக இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு யுத்தத்திலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த யுத்தத்திலே வெற்றி கொண்டு அதிலே அதிகமான கைதிகள் பிடிபடுகிறார்கள். அதிலே ஒரு பெண்மணிதான் சஃபியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. இவர்களை பொறுத்தவரைக்கும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கைதியை, அந்த அடிமை பெண்ணை தனதாக்கிக் கொள்கிறார்கள். பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களை உரிமையிட்டு அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். உடனே இந்த ஹதீஸை அறிவிக்கிற போது சாபித் என்ற மனிதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், மா அஸ்தகுஹா, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இவர்களை உரிமையிட்டு திருமணம் செய்து கொண்டால் மஹர் கொடுக்க வேண்டும் அல்லவா, மஹராக எதனை கொடுத்தார்கள் என்று கேட்டபோது அஸ்தகுஹா நஃப்ஸஹா ஃஅஅதகஹா, அவர்களுக்கு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த மஹர், அந்த நன்கொடை என்னவென்றால் அவள் ஒரு அடிமை, அவளை உரிமையிடுவதை, சுதந்திரவாதியாக அவர்களை விடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராக வழங்கினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் வழியாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த சஹாபிய பெண்மணி, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர், இவர்கள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிமையிட்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற விடயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இவைதான் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள். இஸ்லாத்திலே இந்த கற்பை பாதுகாக்கின்ற விஷயத்திலே இரண்டு சாரார் விடயத்திலே ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் இஸ்லாம் அனுமதியை வழங்குகிறது. அவர்களிலே ஒரு சாரார் சுதந்திரமாக இருந்து திருமணம் செய்து கொண்டதன் மூலம் மனைவியராகிய பெண்கள், இரண்டாவது அடிமைகளாக கண்டு அவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்ட பெண்கள். இந்த அடிமைகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் விஷயத்திலே திருமணம் செய்யாமலும் அவர்களோடு வீடு கூடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே நேரம் அவர்களை உரிமையிட்டு திருமணம் செய்வோம், அதாவது செய்கின்ற போது அதற்குரிய கூலி இன்னும் அதிகமான அளவிலே 2 மடங்காக கிடைக்கிறது என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்று நாம் விளங்கிக் கொண்ட இந்த விடயங்களை, இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த சட்டதிட்டங்களை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இது பற்றிய தெளிவுகளை எம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகப்படுத்துவானாக. இதனது தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.